திருமலை மூர்த்தி படைக்கும்
திரைக்கு வந்த இலக்கியம். இன்று ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள்.
ஜெயகாந்தனின் புகழ்பெற்ற நாவலான சில நேரங்களில் சில மனிதர்கள் அதே பெயரில் 76 திரைப்படமாக வெளிவந்த பின்னர் மீண்டும் ஜெயகாந்தன், பீம்சிங், லக்ஷ்மி, ஸ்ரீகாந்த், நாகேஷ், வைஜி பார்த்தசாரதி என்று அதே கூட்டணியில் மற்றொரு நாவல் திரைப்படமாக வெளிவந்தது.
நடிகை பார்க்கும் நாடகம் இதில் ரசிகரெல்லாம் பாத்திரம்.
ஒரு நடிகை பார்க்கும் நாடகம் இதில் ரசிகரெல்லாம் பாத்திரம். முடிவில்லாத துயரிலும் சுப முடிவு காணும் இவள் மனம்.
நடிகை பார்க்கும் நாடகம்.
ஒரு நடிகை நாடகம் பார்க்கின்றாள் நாவல். அப்படியே மாற்றங்கள் அதிகம் இல்லாமல் படமாக்கப்பட்டு 78 அதே பெயரில் வெளியாகியிருந்தது. நாவலைப் போலவே படமும் நாடக மேடையில் தொடங்கி நாடக மேடையிலேயே முடிகின்றது. வாழ்க்கையையே நாடகமாக பார்க்கும் நடிகை கல்யாணி பத்திரிகையாளனும் நாடக விமர்சகனுமாகிய ரெங்காவை நாடக உள்ளரங்கில் ஒரு நாள் சந்திக்கின்றாள்.
கதை எழுதுனா எல்லாரும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. விமர்சனம் ஆயிட்டா நாம கேள்வி கேட்டா இல்லையா? ஒரு வசதி.
அப்படின்னா விமர்சனம் எழுதுறது பொறுப்பில்லாத வேலைன்னு சொல்றீங்களா?
ஒருவரை ஒருவர் உள்ளூர ஈர்த்து கொண்டதால் சில நாள் தொடர் பழக்கத்தின் பின்னர் ரங்காவும் கல்யாணியும் பதிவு திருமணம் செய்து கொள்கின்றார்கள்.
எத்தனை மலர்கள், எத்தனை நீரங்கள், எத்தனை மலர்கள் திருமணங்கள், அத்தனை
ரங்காவும் கல்யாணியும் இருவருக்கும் இடையே இருக்கும் தனிப்பட்ட சுதந்திரத்தினை உணர்ந்து கொண்டு அதனூடாக காதலை வளர்த்து திருமணம் செய்து கொண்ட புத்திஜீவிகள். திருமணத்தின் பின்னர் கல்யாணியின் வீட்டிலே வசித்து வருகின்றான் ரங்கா. அவள் தான் ஆசையாக வளர்த்து வரும் ரோஜா செடிகளை செப்பனிட்டுக் கொண்டிருக்கின்றாள்.
இதெல்லாம் வேஸ்ட். காய்கறி தோட்டம் போட்டா எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும். கத்திரிக்கா
அழகுணர்ச்சி ஒண்ணு இருக்குல்ல,
அழகுனா யாருக்கும் பயன்படாம பூ பூவா போகணுமோ?
இதெல்லாம் வரையோன்னு சொன்னீங்கன்னா நம்ம வாழ்க்கையே வரையந்தான். ஏன் கத்திரிக்கா அது மட்டும் வரையும் இல்லீங்களா?
இப்ப நம்ம நாட்டுக்கு தேவை ரோஜாவும் குரோட்டன் செடியும் இல்ல.
உலகத்துல சாப்பிடுற பொருள் ரொம்ப அவசியம்தான். அதுக்கா அதையே உற்பத்தி செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அப்படின்னா நாய நாடகத்தில் நடிக்கணும். நீங்க ஏன் இந்த விமர்சனம் எல்லாம் எழுதணும்?
இந்த காட்சியின் போது கல்யாணியின் கைவிரலில் ரோஜாவின் முள் குத்துவதாக காட்சிப்படுத்தி இருந்தார்கள். திருமணத்தின் பின்னான அவர்கள் வாழ்க்கையிலும் முதல் முள் குத்தியது. திருமணத்தின் முன்னர் தங்கள் தனிப்பட்ட சுதந்திரங்களை உணர்ந்து கொண்ட இருவரும் அதன் பின்னர் மற்றொரு சுதந்திரத்தில் குறுக்கீடு செய்யும் சந்தர்ப்பங்கள் பலவற்றை பல்வேறு கோணங்களில் இருந்து காட்டுகின்றது ஒரு நடிகை நாடகம் பார்க்கின்றாள் திரைப்படம்.
சின்ன
வயசு எப்படி பண்ணிட்டாங்களேன்னு
வைக்க முடியும்.
இதுக்கு தைரியம், ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு எவ்வளவு காதல் இருந்தா சாக துணிஞ்சிருப்பாங்க. அதை யோசி.
போய் காதலோட பெருமையை பாக்குறீங்களே, ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழறதுதான் எனக்கு காதலோட பெருமை தெரியுது.
கல்யாணி 30 காதல்லாம் என்னன்னு உனக்கு தெரியல, எல்லாமே நடிப்பு. நடிப்புதான் உனக்கு தெரியும்.
கல்யாணி தன்னை தானாக அடையாளம் கண்டுகொள்வது நாடக மேடைகளில் மட்டும்தான் என்பதையும் அவள் தன் மீது கொண்டிருக்கும் அளவற்ற காதலைப் போலவே நாடகங்கள் மீதும் அளப்பரிய காதல் கொண்டிருக்கின்றாள் என்பதை அறிவுஜீவியான ரங்கா உணர்ந்து கொண்ட போதிலும் அதுவே அவனுக்கு அவனையும் அறியாமல் மனக்குழப்பமாக பல வேளைகளில் வெளிப்பட்டு விடுகின்றது.
உனக்குத்தான் காதல்னா என்னதுன்னே தெரியாதே.
நீங்க சொல்ற காதல் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் எனக்கு தோணலைங்க.
வேற என்னதான் அவசியம்ங்கிற? மேக்கப்பா, உங்க டிராமாவா, இல்ல ரோஜா பூவா, இல்லனா வெறும் செக்ஸா?
நான் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் நினைக்கிறது நேர்மை, ஒழுக்கம், அன்பு, ஒருத்தர் கொடுத்த ஆதரவு.
நான் உங்களுக்கு உண்மையா சின்சியரா இருக்கிறேனே.
கல்யாணி, பெர்னாஷா சொல்றாரு மேரேஜ் இஸ் எ லைசென்ஸ்டு ப்ராஸ்டிடியூஷன்.
மனக்குழப்பம் அதிகமாக விட்டை விட்டு வெளியேறிய ரங்கா இடைக்கிடையே கல்யாணியை தேடி வந்து சந்திக்கவும் தவறுவதில்லை.
நீ சந்தோஷமா இருக்க பார்த்து போலாம்.
இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க வந்திருக்கீங்களே.
அப்போ நான் வராதப்போ நீ வருத்தமா இருந்தியா?
நீங்க வந்தா எனக்கு சந்தோஷம். வரலன்னா வருத்தம் இல்லை. ஏன் வரலன்னு யோசிப்பேன். ஏதாவது காரணம் இருக்கும் எனக்கு நானே நினைச்சுக்குவேன்.
நான் வராமலே இருந்திருந்தா நீ வருத்தப்படாம இருந்திருப்பில்ல.
எதுக்குமே வருத்தப்படுறதில்லை. நான் உங்களை பிரிஞ்சிருக்கிற போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்ததை நினைச்சு சந்தோஷப்படும்.
வெளிப்புற காட்சிகள் அதிகம் இல்லாமல் படத்தின் அதிகமான பகுதிகள் படுக்கை அறை, சாப்பாட்டு மேசை, மொட்டை மாடியிலேயே படமாக்கப்பட்டிருக்கின்றது. அறிவுக்கும் அடிப்படை உணர்வுக்குமான போராட்டமே படத்தை நகர்த்தி செல்கின்றது. ரங்கா என்னதான் அறிவுஜீவியாக, பத்திரிகையாளனாக, எழுத்தாளனாக, விமர்சகனாக இருந்த போதிலும் கல்யாணி மீது அவன் கொள்ளும் வெறுப்பிற்கான காரணம் அவனையும் அறியாமல் வெளிவந்து விடுகின்றது.
Yes, you are correct. அதுதான் ஆம்பளை புத்தி. ஒருத்தி எவ்வளவுதான் மூளை இல்லாதவளா இருந்தாலும் சரி, எந்த லெவலுமே இல்லாதவளா இருந்தாலும் சரி, குடும்பம் நடத்த முடியும். ஆனா ஒருத்தி எவ்வளவுதான் நல்லவளா இருந்தாலும் தனக்கு சமமா இருந்தா தாங்கிக்கவே முடியாது. அப்படிப்பட்டவளோட சிநேகிதம் வச்சுக்கலாம், பழகலாம், ஆனா குடும்பம் நடத்த முடியாதுன்னு எங்க சின்ன நாயனா அடிக்கடி சொல்வாரு. அத அப்ப ஏதோ ஒரு நாட்டுப்புறத்தான் பேச்சு நினைச்சேன். அதுல நியாயம் இருக்கு. நீ வளர்க்கிற ரோஜா செடி மாதிரி, உன் முகத்துல போட்டுக்கிற மேக்கப் மாதிரி புருஷனும் வேண்டியிருக்கு.
ஒரு இடத்தில் எனக்கு பேரம் பேசுவது பிடிப்பதில்லை என்று கல்யாணி கூறுகின்றாள். அதே போல திருமணத்தை ரத்து செய்துவிட்டு நண்பர்களாக தொடர்வோம் என்று ரங்கா கூற அதற்கும் சம்மதிக்கின்றாள் கல்யாணி. ரங்காவின் கல்லூரி தோழரான வக்கீலிடம் சட்ட ஆலோசனை கேட்கின்றார்கள்.
காதலிக்காத ரெண்டு பேரை சேர்ந்து வாழணும்னு சட்ட நிர்பந்தம் பண்ணலாமா? இஸ் இட் ஆட் வயலன்ஸ் கேட்டேன்.
கல்யாணம் பண்ணிட்டவாள் எல்லாம் நீங்க லவ் பண்ணித்தான் தீரணும்னு சட்டம் டிக்டேட் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட். சட்டப்படி கல்யாணம் பண்ணிட்டவாள்லாம் லவ் பண்ணிட்டு இருக்காளான்னு டிடெக்ட் பண்ணிட்டு இருக்கவும் முடியாது. நீங்க ரெண்டு பேரும் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சட்டத்தை மதிச்சு சட்டத்துக்கு முன்ன போய் நின்னு ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க சந்தோஷம் ஓகே. ஆனா சட்டம் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறது தெரியுமோ? நீங்க எப்பவும் அந்த மதிப்பை காப்பாத்துவேடா அப்படிங்கறதுதான். மத்தபடி நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கேளா இல்ல ஒத்து போயிட்டு இருக்கேளா இதை பத்தி எல்லாம் அது கக்கறையே கிடையாது. புரியுது.
மூன்று வருடங்கள் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் பிரிந்து வாழ்ந்தால் மனவிலக்குக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற ஆலோசனையின் பேரில் காத்திருக்கின்றான் ரங்கா. இரண்டு வருடங்கள் கழிந்த நிலையில் எழுந்து நடக்க முடியாத நோய்க்கு ஆளாகின்றாள் கல்யாணி. நோய்வாய்ப்பட்டு ஓரிரு மாதங்களின் பின் இந்த செய்தி ரங்காவுக்கு தெரியவர பதறி அடித்து ஓடி வருகின்றான். அங்கே வழக்கறிஞரும் இருக்கின்றார்.
இப்போ இவங்க உடம்பு இருக்கிற இந்த ரீசன் ஒண்ணு போதும், நீ டைவர்ஸ் பண்ணிக்கலாம். சட்டத்துக்கு
சட்டம் ரெண்டு பேர் நல்லா இருக்கும் போது பிடிக்காதவங்களையும் பலவந்தமா ஒண்ணு சேர்த்து வைக்கும். எப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை தேவையோ அப்ப அந்த வியாதியை காரணம் காட்டி அவங்கள நிராதரா விட்டு ஓடுறதுக்கும் வழி செய்யும். இப்படி ஒரு சட்டம் இது ரொம்ப உயர்வா.
நீ எதையுமே ஒரே கோணத்துலதான் பாக்குற. எல்லாமே நம்ம யூஸ் பண்றத பொறுத்து தாண்டா இருக்கு.
அதுவரை தமிழ் திரைப்படங்கள் கண்டிராத வகையில் ஆண் பெண் உறவினை, குறிப்பாக திருமண பந்தத்தின் பின்னரான மனநிலை மாற்றங்களை அழகாக காட்டியது ஒரு நடிகை நாடகம் பார்க்கின்றாள் திரைப்படம். படத்தில் இடம்பெற்ற இரண்டு பாடல்களையும் ஜெயகாந்தனே எழுதியிருந்தார். நாவலினதும் படத்தினதும் மையப்புள்ளியாக, அது சொல்லும் செய்தியாக ஜெயகாந்தன் பாடலாக எழுதிய இந்த ஒற்றை வரி ஆழ்ந்த சிந்தனைக்குரியது.
கூரைகள் என்பன இயல்பெனும் குணமடைவதே அனுபவம். கூரைகள் என்பன இயல்பெனும் குணமடைவதே அனுபவம்.
இதுவரை நாம் கேட்டது திருமலை மூர்த்தி படைத்த
திரைக்கு வந்த இலக்கியம். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள்.